வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம்.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்த அலைவரிசையிலே கருத்தோடு கூட நாள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இரண்டு நாளாமும் 25 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். யோவாசின் குமாரனான அமத்சியா 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ஆரம்பத்திலே அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. தன் தகப்பனாய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனால் பிள்ளைகளை ஒன்றும் செய்யவில்லை. அமத்சியா உப்பு பள்ளத்தாக்கிலே சேயீர் புத்திரருக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக புறப்பட்டான். முதலாவது கூலி பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்துக் கொண்டான். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய எச்சரிப்பின்படி கர்த்தர் இப்ராஹிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடும் இருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி தனியாக யுத்தத்திற்கு போகும்படியாக சொன்னார். அமத்சியாவும் தன்னுடைய படைகளோடு சென்று பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்டான். ஆனால் இறுதியாக அவன் செய்தது என்ன தெரியுமா? அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். தன்னை யுத்தத்திலே வழிநடத்தி தனக்கு வெற்றி கொடுத்த கர்த்தரை மறந்து போய் எந்த தெய்வங்கள் தங்களை வழிபட்ட ஜனங்களை பாதுகாக்க முடியவில்லையோ அந்த தேவர்களுக்கு முன்னாலே விழுந்து கிடந்தான். பாருங்கள், இரண்டு நாளாமும் 25 அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்பு வைக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். தன்னோடே அவன் இப்படி பேசினபோது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த தீர்க்க தரிசி, அதை விட்டுவிடு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமல் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். இப்பொழுது மீண்டுமாக உள்நாட்டு யுத்தம் ஆரம்பமாகிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, தங்கள் வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலேயும் ஜாக்கிரதையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தங்களை காத்துக் கொள்வதை குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றதை தொடர்ந்துதான் அவர்கள் விழுந்து போகக்கூடிய சோதனை நேரங்கள் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்றே திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்து முடித்திருப்பீர்கள். எந்த ஒரு சோதனையை குறித்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் விழுந்து போயிருப்பீர்கள். அமத்சியாவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆனால் அவன் முறிய அடித்த சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வர வேண்டும் என்று சோதனைக்காரன் சொன்னபொழுது அதை குறித்த உணர்வற்றவனாய் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அதை கொண்டு வந்து அதை பணிந்து கொண்டான். இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்ற சந்தோஷத்தில் இருப்பீர்கள் என்றால் பிசாசானவன் உங்களை சோதிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் என்பதை நினைவிலே கொண்டு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம். சிறப்பான ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு ஒரு நல்ல ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு இப்பொழுதுதான் நீங்கள் திரும்பி வந்திருக்கலாம். இந்த நேரத்திலே உங்களுடைய எண்ணங்களை குறித்தும் உங்களுடைய சிந்தனைகளை குறித்தும் உங்கள் திட்டங்களை குறித்தும் நீங்கள் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது? மீண்டுமாக உள்நாட்டு கலகம் ஆரம்பமாகிறது. வாசிக்கிறேன், இரண்டு நாளாமும் 25-17. பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேலரை தன்னோடு யுத்தத்திற்கு அழைக்கிறான். இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் ஒரு உதாரணத்தின் மூலமாக அமத்சியாவிற்கு பதில் அனுப்புகிறான். கவனியங்கள், இரண்டு நாளாமும் 25-18 வசனங்கள். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வங்கொள்ள பண்ணியது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த உதாரணம் கொடுக்கும் சத்தியம் என்ன? நீ வீட்டிலே அமர்ந்து கொண்டு உன்னுடைய சொந்த வேலையை பார்த்துக் கொண்டு இருப்பாய் என்றால் நீ பாதிக்கப்பட போவதில்லை. அமத்சியா தேவையில்லாமல் யுத்தத்திற்கு செல்ல காரணம் என்ன? ஏதோமியரை வெற்றி கண்டபடியினாலே தனக்கு அதிக பலன் இருக்கிறது, தன்னால் யாரையும் வீழ்த்த முடியும் என்ற வீண் பெருமை கொள்கிறான். ஏதோமியரை அவன் வெல்லுவதற்கு கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார் என்பதை அவன் மறந்து போனான். மிக தெளிவாக தேவனுடைய மனுஷன் அமத்சியாவினிடத்தில் வந்தபொழுது ஒத்தாசை செய்யவும் விளப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்று கூறியிருந்தான். என்றாலும் தனக்கு வெற்றி கொடுத்த தேவனை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றியது மட்டுமல்ல, பெருமையினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தனது பலனை காட்ட எத்தனித்தான். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய நம்முடைய சாதனை என்று எண்ணி பெருமையான காரியங்களுக்குள்ளே நாம் துணிந்து செல்லக்கூடாது. அமத்சியாவுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலன் உள்ளவர்களுக்கோ பலனற்றவர்களுக்கோ உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். உங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து நீங்கள் அவரிடத்திலே சார்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு அவர் உங்களை பலப்படுத்துவார். அதே வேளையிலே அவர் கொடுத்த வெற்றிகளை குறித்து சுய பலத்தினாலே சாதித்தேன் என்று பெருமை கொள்வோம் என்றால் நம்மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், 24:25-20, ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. கவனித்தீர்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி தேவன் அவனை ஒப்புக் கொடுத்தார். 24:25-23-24 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்ஷி மேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே இப்ராஹிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமூட்டுகளையும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களையும் குடியிருப்பவர்களையும் பிடித்துக்கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். சொல்லப்போனால் இஸ்ரவேலருக்கு மிக எளிதாக கிடைத்த ஒரு வெற்றி இது. கர்த்தருடைய மனுஷனின் எச்சரிப்பின் நிறைவேறுதல் ஞாபகம் இருக்கிறதா? 24:25-16 தீர்க்கதரிசி மிக தெளிவாக அமத்சியாவை பார்த்து, என் ஆலோசனையை கேளாமல் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்று கூறியது உண்மையாகிவிட்டது. 24:27-28 அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக் கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொண்டு போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இவ்வாறாக ஒரு துக்கமான முடிவாக அமத்சியாவின் முடிவு எழுதப்பட்டிருக்கிறது. 27 ஆரம்ப வரிகளை மீண்டுமாக கவனியுங்கள். அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக் கொண்டார்கள். கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை பின் செல்கிறவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களையும் சாத்தான் தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு கர்த்தரை விட்டு வழிவிலகி போவதற்கு ஏதுவான சோதனைகளை கொண்டுவரத்தான் செய்வான். இது தவிர்க்கப்பட முடியாதது. ஆனாலும் அனுதனமும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு வாழும்பொழுது, அஜாக்கிரதையாகவோ பெருமைக்கோ இடம் கொடாமல் வாழும்பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை பின் செல்ல முடியும். அஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருப்போம் என்றால் நாம் பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து சுய பலத்தினாலே சாதித்தது என்ற பெருமை கொள்வோம் என்றால் நாம் பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சோதனைகள் வரும் என்றால், அப்படிப்பட்ட வேளையிலேயும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் கர்த்தரை விட்டு பின்வாங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நிற்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இரண்டு நாளாமும் 26 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். உசியா ஒரு நல்ல அரசன், ஆனால் மிக குறிப்பிடத்தக்கவன் அல்ல. இவனுடைய காலத்திலே எந்த எழுப்புதலும் ஏற்படவில்லை. உசியாவின் காலங்களிலேதான் ஏசாயா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏசாயா 6 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல உசியா மரணமடைந்த ஆண்டிலேதான் ஏசாயா ஊழிய பொறுப்பெடுத்தார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல வடக்கு ராஜ்யத்திலே எந்த நல்ல அரசர்களும் இல்லை. தெற்கு ராஜ்யத்திலே ஒரு சில நல்ல அரசர்கள் இருந்தார்கள். அவர்களிலே 5 பேர் குறிப்பிடத்தக்கவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய காலகட்டங்களிலே சற்று எழுப்புதலும் சமுதாயத்திலே புதுப்பித்தலும் நடைபெற்றது. உசியாவின் ஆட்சி காலத்திலே எழுப்புதலே ஏற்படவில்லை. ஆனாலும் அவன் ஒரு நல்ல அரசன். 2 அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். உசியா தகப்பன் செய்த செம்மையான காரியங்களை அறிந்தவனாக இருந்தபடினாலே அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலேயும் செய்தான். குறிப்பாக அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். தொடர்ந்து வருகின்ற வேத பகுதியிலே அவனுடைய செய்கை பலன் கொடுத்தது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான பணிகளிலே, தொழில்களிலே, முயற்சிகளிலே ஈடுபடுகிறோம். ஆனால் பல வேளைகளிலே நாம் தோல்வி காண்கிறோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நாம் தேட வேண்டிய அளவு நாம் தேடுகிறதில்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும் பொழுது வேத வசனங்களுக்கோ ஜபத்திற்கோ நாம் நேரம் செலவழிக்கிறதில்லை. பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுதுதான் வேதத்தை தேடுகிறோம், ஆலயத்தை தேடுகிறோம், ஜப கூட்டங்களை வாஞ்சிக்கிறோம், ஊழியர்களை நாடுகிறோம். ஆனால் நாம் சுகத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் வாழும் நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய கிருபையை உணர்ந்து அவருக்கு பயந்து வாழ்ந்தால் நம்முடைய கையின் பிரயாசங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அல்லது தோட்டம் துறவுகளை கவனமாய் கவனிக்கிற ஒருவராய் இருக்கலாம், அல்லது அரசாங்க பணியிலே இருக்கலாம். எந்த ஒரு பணி செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் வழிநடத்துவார். 2 அதிகாரம் 6 அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். காத் என்பது பெலிஸ்தர்களின் ஒரு அரணான பட்டணம். இந்த காலங்களிலே அஸ்தோத் ஒரு செல்வ செழிப்பான வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இப்பொழுது அங்கே ஒரு துறைமுகம் கட்டப்பட்டிருக்கிறது. பழங்காலங்களிலே இருந்த கப்பல்கள் செசரியாவுக்கு செல்ல முடியும், ஆனால் அஸ்தோத்திற்கு செல்ல முடியாது. இன்றைக்கு அஸ்தோத்திலே ஒரு சிறப்பான துறைமுகம் இருப்பதனாலே இஸ்ரவேல் தேசத்தின் பொருட்கள் வெளியே கொண்டு செல்லப்படுவதற்கும் உள்ளே பொருட்கள் கொண்டுவரப்படுவதற்கும் இது முக்கியமான ஒரு துறைமுகமாய் இருக்கிறது. செவந்த சமுத்திரத்திலிருந்து இந்த இடத்திற்குத்தான் எண்ணெய் குழாய்கள் வருகிறது. இந்த முழு பகுதியுமே ஒரு காலத்திலே உசியா கைப்பற்றியது. இவை எல்லாமே பாலஸ்தீனிய தேசமாயிருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, தொடர்ந்து பாருங்கள். 2 அதிகாரம் 26:8-10 அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். உசியா எருசலேமிலே மூலைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரனும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பெரியனாய் இருந்தான். இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உசியா ஒரு வெள்ளாண்மை பெரியனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். வேளாண்மை துறையிலே அவனுக்கு நாட்டம் இருந்தது. ஆடு மாடுகள், பயிர்கள், திராட்சை தோட்டங்கள் இவை எல்லாவற்றிலேயும் வளர்ச்சி காண உதவுகிறவனாய் இருந்தான். அஸ்தோத், அஸ்கலோன், காத், பெர்சீபா வரைக்கும் செழிப்பான நிலமாயிருந்தது. இன்றைக்கும் அந்த பகுதிகளிலே ஏராளமான கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. அந்நாட்களிலேயும் உசியா அதைத்தான் அங்கே செய்தான். உசியா வேளாண்மையிலே செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுமா? அந்த நாட்களிலே அவன் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான விவசாய பணியில் இருக்கிற சகோதரனை சகோதரியே, உங்கள் தோட்டம் துறவுகள் வயல்வெளிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எப்பொழுது, எந்த நாளிலே? அனுதினமும் கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து உங்கள் எல்லா கையின் பிரயாசங்களிலேயும் கர்த்தரை நம்பி செயல்படுகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் வேளாண்மை பணிகளையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உசியாவை குறித்து நாம் வேறு என்ன பார்க்கிறோம்? கவனியங்கள் 2 Samuel 26:11-13 வரை வாசிக்கிறேன். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏயேலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் லெக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனான அனனியாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்சத் தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,7,500 பேரான சேனை இருந்தது. உசியா ஒரு யுத்த வீரனாகவும் இருந்திருக்கிறார். யுத்தத்திற்காக எப்படி எப்படி ஆயத்தப்பட வேண்டுமோ, என்னென்ன உபகரணங்களை செய்ய வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் நிபுணரான தொழிலாளிகளை கொண்டு செய்தான். உசியாவின் காலகட்டத்திலே யூதாவின் படை பலம் மிகுந்ததாகவும் அறிவு பெருத்ததாகவும் இருந்திருக்கிறது. வசனங்கள் 14-15. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அந்த காலங்களிலே பெரிய பெரிய கற்களை எரியக்கூடிய இயந்திரங்கள் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பெரிய அம்புகளை எய்யக்கூடிய இயந்திரங்களும் இருந்திருக்கிறது. அந்த வில் தூரமாக அம்பு எய்வதற்கு மனிதனுடைய பலனை காட்டிலும் அதிக பலனை பிரயோகிக்கக்கூடியதாய் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. புதிய வகையான யுத்தத்தை செய்வதற்கு இந்த உசியா அறிவு பெற்றவனாய் இருந்திருக்கிறான். நாம் பார்த்த சிறந்த அரசர்களுடைய வாழ்க்கையிலேயும் சில பலவீனங்களை குறித்து படித்தோம். இன்றைக்கும் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் பலவீனங்கள் இருக்கிறது. உசியாவின் பலவீனத்தை சற்றே கவனியுங்கள். நம்மில எவருடைய வாழ்க்கையிலேயும் வெற்றி என்பது சில வேளைகளிலே தவறான ஒரு காரியமாகவும் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம்மை நாமே உயர்த்தி நம்மை குறித்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். உசியாவின் வாழ்க்கையிலேயும் அவனுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பெருமை. 2 Samuel 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கவனித்தீர்களா? அவனுடைய மனம் மேட்டிமையான பொழுது கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய மீறுதல் எங்கே துவங்கியது? தேவாலயத்திலே துவங்கியது. அவன் செய்தது என்ன? கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே சென்று தூப பீடத்தின் மேலே தூபம் காட்ட துணிந்தான். அவன் செய்ததிலே என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். தூபம் காட்டுதல் கர்த்தர் ஆசாரியருக்கு கொடுத்த பணிவிடை. குறிப்பாக பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குடும்பத்தாராகிய ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடை. வசனங்கள் 17-18 பாருங்கள். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்க்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். இந்த குறிப்பிட்ட காரியத்திலே ஆசாரியர்கள் அரசனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆரோனின் குமாரரை தவிர வேறு ஒருவரும் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய துணிகிறான். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைவது ஆரோனின் வம்சத்தினருக்கு மட்டுமே தேவன் கொடுத்த ஒரு சிராக்கியம். அந்த இடத்திலேதான் பொன்னாலான விளக்கு தண்டு தூபபீடம் இருக்கிறது. பாருங்கள், இரண்டு நாளாமும் 26:19. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரியமானவர்களே, இது உசியா மேலே வந்த தேவனுடைய உடனடி நியாய தீர்ப்பு. 19 வசனத்திலே நான் பார்க்கும்பொழுது, உசியா கோபம் கொண்டு ஆசாரியரோட கோபமாக பேசுகிற போது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். உசியா செய்த தவறை சுட்டிக்காட்டிய பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தவறு செய்தவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே எச்சரிக்கும் பொழுது, அவருடைய பாவங்களை சுட்டிக்காட்டும் பொழுது அவர்களுக்கு கோபம் எரிச்சல் உண்டாகலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் அது நல்லது. அதற்கு பதிலாக, ஏன் இப்படி செய்கிறார், ஏன் இப்படி பேசுகிறார் என்பதை அறியாமல் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரருக்கு விரோதமாக கோபத்தினாலே பேசும்பொழுது, கோபத்தினாலே செயல்படும் பொழுது அதன் விளைவு மிக பயங்கரமானது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். உசியாவினுடைய வாழ்க்கையிலே உடனடியாக தேவன் அனுப்பிய தண்டனையை அவன் அனுபவித்தான். சிலருடைய வாழ்க்கையிலே அவருடைய அந்த பாவமான செயல் அவருடைய வாழ்க்கையின் பின்னான காலங்களிலே வெளிப்படுகிறது. அவருடைய சந்ததியிலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்த காரியம். ஏசாயா தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கும்பொழுதுதான் உசியா செய்த இந்த காரியங்களையும் உசியாவிற்கு வந்த இந்த காரியத்தையும் அறிந்தவராயிருந்தார். எனவேதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே ஏசாயா 54:17 வசனத்திலே கர்த்தர் சொல்லும்பொழுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசியிருப்பீர்கள் என்றால், எழுதியிருப்பீர்கள் என்றால், ஊழியக்காரர்களை பகித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றே மனம் திரும்புங்கள். சுய லாபத்திற்காக காரியங்களை செய்ய நீங்கள் முற்படும் பொழுது உங்களுக்குண்டான பண பலத்தினாலோ ஆள் பலத்தினாலோ பெருமை கொண்டபடியினாலே அப்படி செயல்பட்டிருப்பீர்கள் என்றாலும், உண்மையாய் மனம் திரும்பி தேவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். இல்லையென்றால் கர்த்தர் அபிஷேகம் செய்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டதற்கான தண்டனை மிக விரைவில் உங்களை நோக்கி வருகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். நடந்தது என்ன பாருங்கள், 2:26-21 வசனங்கள். பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்பக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியா ராஜா தன்னுடைய பணியை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறான். தனித்த ஒரு வீட்டிலே அவன் வாழ்நாள் முழுவதும் தனியாக வாழ்ந்து மறிக்கிறான். 2:26-22 வசனம். உசியாவின் ஆதியோடு அந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி எழுதினான். ஆம், ஏசாயாதான் உசியாவின் வாழ்க்கையை தெளிவாக அறிந்தவர். அதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். ஏசாயா 6:6 உசியாவின் மரணத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். 2:26-23 வசனம். உசியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். உசியாவின் இறுதிச் சடங்குகளும் மகிழ்ச்சியான முறையிலே நடைபெறுகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் பயங்கரமாயிருக்க வேண்டிய அவசியமில்லை. தெசலோனிக்கே சபையாரை பார்த்து பவுல் சொல்லும்பொழுது இதைத்தான் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்து அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மரணத்தை பார்த்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கலாம். அடக்க ஆராதனைகள் எல்லா காலகட்டங்களிலேயும் துக்கமாக இருக்க வேண்டியதில்லை. உசியாவினுடைய இறுதிச் சடங்கு துக்கமாக இல்லை. ஏன் அவன் ஒரு குஷ்டரோகியாக மரித்தானே என்று நீங்கள் கேட்கலாம். உசியா ஒரு நல்ல ராஜாவாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனால் தேவன் அவனுடைய பாவத்தை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். அவன் கர்த்தரை தேடின காலமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். பட்டணங்களை கட்டியபொழுது ஆண்டவருடைய கரம் அவனோடு இருந்தது. வேளாண்மையிலே விதைத்தபொழுது தோட்டங்களையும் மிருக ஜீவன்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யுத்தத்திற்காக பலவிதமான இயந்திரங்களை உருவாக்கிய போது கர்த்தர் அவனுக்கு தேவையான ஞானமுள்ள ஆட்களை கொடுத்தார். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மட்டும் செய்ய வேண்டிய காரியங்களிலே தலையிட்டானோ, எப்பொழுது பெருமை அவனை ஆட்கொண்டதோ, அப்பொழுது தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அருமையானவர்களே, உசியா தேவனை மனித இனத்தின்படி நாட முற்பட்டான். கர்த்தரை கெட்டிச் சேரும் பொழுது கர்த்தருடைய வழியிலேதான் நாம் அவரை கெட்டிச் சேர வேண்டும். இன்றைக்கும் தேவனை அண்டி சேருவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று மிக தெளிவாக இயேசு கூறியிருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வருகிறதில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். உசியா தன்னுடைய சொந்த வழியிலே கர்த்தரண்டை வர முயற்சி எடுத்தான். விளைவாக அவன் குஷ்டரோகியானான். இது ஒரு பயங்கரமான ஒரு வியாதிதான். சரீர பிரகாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அவனை அழிக்கிற ஒன்றாய் இருந்தது. ஆனால் மரணமானது அவனுடைய வேதனைகளிலிருந்து அவனை விடுதலை செய்தது என்று சொல்லலாம். உசியா அவனுடைய அந்த ஒரு பாவத்தை தவிர ஒரு நல்ல அரசனாக இருந்தான். கர்த்தர் அவனுடைய பாவத்திற்கான தீர்ப்பையும் வழங்கிவிட்டார். அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 11:31 சொல்வதை சற்றே எண்ணி பாருங்கள். நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தர் உசியாவை நியாயம் தீர்த்தபடியினாலே அவன் கர்த்தருடைய மனிதனாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவன் சேர்ந்தான். இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகள் பலவீனமான சரீரத்தோடு வாழ்கிறார்கள். வியாதிகளின் மத்தியிலே இருக்கிறார்கள், வருத்தங்களின் மத்தியிலே இருக்கிறார்கள், நோய்களிலே இருக்கிறார்கள், நீண்ட கால பலவீனங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் மரணமானது ஒருநாள் அவர்களை மகிழ்ச்சியான விடுதலைக்குள்ளே வழிநடத்தப் போகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்வது எத்தனை மகிமையான மகிழ்ச்சியான ஒரு காரியமில்லையா? யோதாம் தனது தகப்பனுடைய இறுதிச் சடங்கிலே கண்ணீரோடு நிற்கிறான். அவன் தகப்பனை நேசித்தான். கர்த்தரால் தனது தகப்பனார் மீட்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் அறிந்தவனாய் இருந்திருப்பான். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே உசியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தரை தேடி, கர்த்தரை சார்ந்து, அவரை கொண்டு காரியங்களை துவங்கி, அவரை கொண்டு காரியங்களை முடிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய உதவி இல்லாமல் காரியங்களை செய்ய முற்படுவோம் என்றால் அத்தனையும் தோல்வியே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். லூக்கா 1:14.